தான் என் வாழ்வின்கதி. இப்போதும் எப்போதும் கவி நூறு பாடி தொழுவே உன் சந்நிதி. நீதான் என் வாழ்வின்கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு பீடம் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் துணை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதியே. என்றும் நீதான் என் வாழ்வின்கதி.
ஆண்டவர் கலிலேய கடலோரத்தில் பேதுரு அந்திரேயா என்னும் இரு சகோதரர்களை கண்டார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அவர்களை அழைத்தார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் கூடி இணைந்து ஜெபித்து இறைவனுடைய ஆசிரை நிறைவாய்ப்பெற ஆவலோடு காத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பன்னிரு திருத்தூதர்கள் ஒவ்வொருவருமே தனித்துவத்தில் தங்களுடைய பங்களிப்பை இந்த இறையாட்சியினுடைய விருட்சமாய் வளர்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த நாளில் தாய் திருச்சபையானது பேதுருடைய சகோதரரான புனித அந்திரேயாவுடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. மறைசாட்சியாய் மறித்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக கிறிஸ்த விசுவாசத்தின் இந்த உலகத்தில் ஆலம்பரச் செய்த ஒரு அருமையான புனிதர் அந்திரேயா அவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில இறைவனுடைய அருளை நிறைவாய் பெற நாம் வேண்டுவோம். நம்முடைய இல்லமெல்லாம் இறைவன் வாழ்கிற குடிலாய் மாற வேண்டும். அவர் வந்து தங்கக்கூடிய இடமாக நம் ஒவ்வொருவரும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாய் கொடுக்கத்தான் ஒவ்வொரு நாள் வழியிலும் தொடக்கத்திலேயே இந்த மன்னிப்பு வழிபாடு நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. குறையுண்ட உள்ளத்தை, கலங்கமடைந்த இதயத்தை இறைவனுக்கு கொடுத்து நிறைவான தூய உள்ளத்தவராய் நாம் தொடர்ந்து பயணிக்க கண்களை மூடி இந்த பாடல் வழியாக இறை ஆசுரை வேண்டுவோம். இல்லாமல் இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையாலையும் வானர் தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். திருத்தூதரான புனித அந்திரேயா, உமது திருகவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காக உமது திருமுன் என்றும் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 9-18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுபவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே ஏசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகின்றார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை: படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கையின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அந்த இருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பு இறை மக்களே, இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல புனித அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர், அவரோடு உண்டு உறங்கியவர், அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர், இறுதி வரை அவருடைய பயணத்தில் உடனிருந்து அவர் இறுதியாக விட்டு சென்ற உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் தாங்கி சென்ற இடமெல்லாம் இயேசுவுக்காய் பேசி இயேசுவுக்காய் வாழ்ந்து அவருக்காகவே உயிர் துறந்த ஒரு உத்தமமான உயர்ந்த புனிதர் தான் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற புனித அந்திரேயா. அவரை பற்றி இந்த நாளில் நம் ஒரு சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்வது நன்றதென்று நினைக்கிறேன். உங்களோடு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விவிலிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்திரேயா பற்றி விவிலியத்தில் நிறைய பகுதிகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. யோவானை போன்றோ அல்லது பேதுருவை போன்றோ நமக்கு நிறைய பதிவுகள் அந்திரேயா பற்றி கொடுக்கப்படவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியுமே ரத்தின சுருக்கமாக அவருடைய முக்கியத்துவத்தை அவருடைய பங்களிப்பை சிறப்பாக செலுத்தியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த அந்திரேயா தான் முதல் முதலாக இயேசுவை கண்டவர். எதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் செய்தி 1:35 தொடங்கி 42 வரை செல்கிற அந்த விவிலிய பகுதியை நீ வாசித்தீர்கள் என்று சொன்னால், யோவானும் அவருடைய சீடர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது, திருமுழுக்கு யோவானும் அவருடைய சீடர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது இயேசு அந்த பக்கமாய் கடந்து செல்கிறார். அவரை பார்த்த யோவான் இவ்வாறு இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடனே அவரை பின்தொடர்ந்து இருவர் செல்கிறார்கள். அந்த இருவருள் ஒருவர் அந்திரேயா என்று யோவான் நற்செய்தியாளர் தன் நற்செய்தியிலே பதிவு செய்கிறார். இருவருமாக இயேசுவை பின்தொடர்வதை பார்த்த பிறகு இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதுதான் வசனம் நமக்கு சொல்லுகிற அந்த பகுதியாக இருக்கிறது. நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்கே தங்கி இருக்கிறீர் என்றுதான் கேட்கிறார்கள். நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், என்ன தேடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ சொல்லாமல் நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று மீண்டுமாக இயேசுவை பார்த்து கேள்விக்கு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு நான் மைய செய்தியாக எடுத்திருப்பதும் கூட. வந்து பாருங்கள், இயேசு எவ்வளவு இனிமையானவர் என்பதை எப்படி சுவைத்து பார்க்க திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறதோ, அதே போல அவருடைய வாழ்வு எவ்வளவு தூரம் இந்த மனுக்குலத்திற்காகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இருந்த இடத்திற்குள் வந்து பார்க்க வேண்டும். விவிலியத்தை வந்து பாருங்கள், திருச்சபைக்குள் வந்து பாருங்கள், திருச்சபையினுடைய படிப்பினைகளை வந்து பாருங்கள். அப்போதுதான் இயேசு யார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதனால் தான் இயேசு அன்றைக்கு அந்திரேயாவை பார்த்து சொன்னார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் சென்ற பிறகு இயேசுவை கண்ட அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அந்திரேயா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த செய்தியை போய் தன்னுடைய மூத்த சகோதரர் பேதுருவுக்கு அறிவிப்பாக சொல்லுகிறார். பேதுருவும் அந்த செய்தியை கேட்டு இயேசுவை காண வருகிறார். இயேசுவை காணுகிற பொழுதுதான் அவருக்கு கேபா என்கிற பெயரை இயேசு கொடுத்ததாக யோவான் நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பு இறை பிள்ளைகளே, அந்திரேயா என்கிற பெயருக்கு என்ன பொருள் என்று சொன்னால், பலமுள்ளவன், துணிச்சல் உள்ளவன் என்று பொருள்படுகிறது. இவர் பெட்சாயதாவை சார்ந்த ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மீனவராக இருக்கிறார். இவரிடம் இருக்கிற சிறப்பு குணங்கள் என்னவென்று சொன்னால், இயேசுவை அடுத்தவருக்கு அடையாளப்படுத்தக்கூடியவராக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இவர்தான் முதல் நற்செய்தியாளர் என்றே நான் சொல்லுவேன். இவர்தான் முதல் மெசஞ்சர். இயேசுவை கண்ட முதற் செய்தியை கொண்டு போய் பேதுருவுக்கு சொல்லுகிறார். யார் அந்த பேதுரு? அந்த பேதுரு தான் திருச்சபையினுடைய தூண். திரு அவையின் இருபெரு தூண்களில் முதன்மையானவராக இருந்து, முதல் திருத்தந்தையாக இருந்து, இந்த திரு அவை இயேசுவின் நாமத்தில் கட்டி எழுப்பி வழிநடத்தப் போகிற அந்த பேதுருவுக்கே இயேசுவை அடையாளம் காட்டியவர் யார் என்று சொன்னால் அந்திரேயாதான். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, அந்திரேயாவை நான் இந்த இடத்துல யோசித்து பார்க்கிறேன். இயேசுவால் 12 அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட பிறகு பேதுருவுக்கு திரு அவையில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அல்லது இயேசுவுடைய அந்த சீடர் குலத்திலேயே பார்த்தோம் என்று சொன்னால் பேதுருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் தலைமை திருத்தூதராக நியமிக்கப்படுகிறார். அந்திரேயா நினைக்கவில்லை, நான் தான் இந்த பேதுருவுக்கே இயேசுவை கொண்டு இவருக்கு நான் இவரை அடையாளப்படுத்தியதே நான் தான், எனக்கு கொடுக்கப்பட வேண்டுமல்லவா முக்கியத்துவம் என்று பேதுருவோடு அந்திரேயா தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. ஆனால் தன்னுடைய செயலை இறுதி வரை செய்து கொண்டே இருக்கிறார். அந்திரேயாவுடைய முழுக்க முழுக்க அவர் செய்த பணி என்று சொன்னால் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பது. யாரெல்லாம் இயேசுவை நாட வேண்டும், தேட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்கிறார். இதற்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த இடத்துல அப்படின்னா, யோவான் செய்தி நீங்கள் 12 20 22 பகுதியை பார்க்கணும். யோவான் 12:20-22 அந்த பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, கிரேக்கர்கள் எல்லோருமே எருசலேமுக்கு அந்த விழா கொண்டாட வந்திருப்பார்கள். வந்தவர்கள் எல்லாருக்கும் இயேசு என்கிற பெயரை அடிக்கடி கேள்விப்பட்டதுனால நாம் இயேசுவை சந்தித்து விட்டு செல்லலாமே என்று நினைத்து பிலிப்பிடம் போய் இயேசுவை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அந்த கிரேக்கர்கள் கேட்கிறார்கள். உடனே பிலிப்பு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவை காண்பதற்கு முன்பாக பிலிப்பு இந்த செய்தியை கொண்டு போய் அந்திரேயாவிடம் சொல்கிறார். அந்திரேயா தான் இந்த செய்தியை இயேசுவிடம் கொண்டு போய் அந்த கிரேக்கர்களை அழைத்து கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய பணியை இவர் செய்கிறார். வந்து பாருங்கள், என் இயேசுவை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். இதே போல இன்னொரு நிகழ்வு, எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு எது அப்படின்னா, 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வு. அந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு இவர்களுக்கெல்லாம் உணவளியுங்கள் அப்படின்னு சொல்கிற பொழுது பிலிப்பு தான் சொல்வார். பிலிப்பு என்ன சொல்கிறாரு, 200 தனாரியத்திற்கு அப்ப வாங்கினாலும் இவர்களுக்கு சிறுதுண்டும் கிடைக்காதே அப்படின்ற செய்தியை சொல்கிறார். ஆனால் அந்திரேயா சொல்வார், இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீன் துண்டும் இருக்கிறதே என்று சொல்லி அந்த பொருளை கொண்டு போய் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்த்த பணியை செய்தவரும் அந்திரேயா தான். அந்த அளவுக்கு எப்போதுமே யாரெல்லாம் இயேசுவை தேட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக, அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக, அவர்களை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பணியை அந்திரேயா செய்திருக்கிறார். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இயேசுவை கண்டுகொண்ட அந்திரேயா தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை, அந்த இறைமையை அடுத்தவரும் காண வேண்டும் என்பதில் மிக தெளிவாக அந்த பணியை செய்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அனுபவித்த அந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் குறையாக சொல்வதற்கு அல்ல, அதை நிறையாகவும் சொல்ல முடியாது. ரெண்டு பக்கமே சரின்னு சொல்லலாம், தவறு என்றும் அதை சொல்லலாம். இந்த பிரிவினை சகோதரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்தாலும் சரி அவங்க சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட பேசலாமா என்று சொல்லுங்கள், இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இயேசுடைய நாமத்தை அடிக்கடி அவர்கள் பயன்படுத்தி தான் ஒரு கிறிஸ்துவினால் அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க சொல்லிக்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், திருமுழுக்கின் மூலமாக நான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய என்ன சொல்றது, அவங்களுடைய இறையியல் புரிதல் அப்படி ஒரு மாதிரி மாறி வச்சிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வார்த்தையை அடிக்கடி யாரை சந்தித்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், இயேசுவை பலருக்கும் அறிமுகம் செய்து வைப்பார்கள். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஒரு மனிதரை தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் அவரை குறித்து பெருமையாக சொல்லிக்கொள்வேன், எனக்கு அவர் எனக்கு ரொம்ப தெரிந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறது உண்டு. இப்போ திருச்சியினுடைய ஆயராக இருக்கிற மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டவர் அவர்கள் எங்களுடைய ப்ரொஃபஸர், யாராக சொல்லும் போது அவர் எங்களுடைய ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் இன்னைக்கு ஆயராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. அப்போ நமக்கு தெரிந்த ஒரு ஆள், ஊர் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறார் அப்படின்னா அவர் எனக்கு தெரியும் சொல்கிறதுல நமக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கு. ஆனால் உலகமே தெரிந்த ஒரு மனிதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவர், உலகத்தின் எந்த மூலை முடுக்குக்கு நீங்கள் சென்றாலும் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, எல்லாருக்கும் இயேசு என்கிற அந்த நாமம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயராக, தெரிந்த பெயராக இருக்கிறது. இந்த உலக மீட்பர் அவரைத்தான் நான் ஏற்றிருக்கிறேன், அவர்தான் என்னுடைய மானசீக குரு, அவர்தான் என்னுடைய தலைவர், அவர்தான் தகப்பன், எந்த உறவை வேணால் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் அப்பேற்பட்டவரை நாம பல நேரங்களில் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு தயங்குகிறோம். ஏன் இந்த தயக்கம்? அப்போ என்ன அர்த்தம்? வந்து பாருங்கள்னு ஆண்டவர் நம்மளைத்தான் பார்த்து சொல்றாரு. கிறிஸ்தவனாய் நான் உன்னை திருமுழுக்கின் மூலமாய் தேர்ந்து கொண்டேன், அதான் உண்மை. திருமுழுக்கின் மூலமாக ஒரு திரு அவையினுடைய ஒரு அங்கமாக என் மகனாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். நீ எப்போது என் மகனாய் என்னை தகப்பனாய் என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? நீ என்னை தகப்பனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து பார், வந்து பார், எனக்குள் வந்து பார், எனக்குள் வாருவ வா என்று சொல்கிற பொழுது இந்த விவிலியத்திற்குள் வா, இந்த திருப்பொழிக்குள் வா, இந்த திருச்சபை சொல்லிக் கொடுக்கிற சட்டத்திட்டங்களுக்குள் இருக்கிற அந்த இறைமை தன்மைக்குள் நீ உள்ளே நுழைந்து நீ அறிந்து கொண்டால்தான் அதை பிறருக்கு சொல்ல முடியும். அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அந்திரேயா மூலமாக சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்திரேயா ஆண்டவரை பற்றி அடுத்தவருக்கு அறிவிப்பதில் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அந்த பணியை இறுதி வரை செய்ததனால் தான் தனக்கென்று ஒரு பதவி வேண்டுமென்றோ தனக்கென்று இயேசு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றோ ஒருபோதும் அவர் விரும்பியதே இல்லை என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இயேசுவிடம் பலரையும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நான் பெற்ற அனுபவத்தை, நான் சுவைத்த கிறிஸ்துவை அடுத்தவரும் சுவைக்க நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது இயேசு விரும்புகிற கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ இந்த அந்திரேயாவுடைய வாழ்க்கையில் நடந்த பிற்பகுதி நிகழ்வுகளை பார்ப்போம். அவருடைய இறப்பு செய்திகள் எல்லாம் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக நடக்கிறது என்று சொன்னால், உண்மையிலே பார்த்தோம்னா அந்திரேயா நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறார். அந்திரேயா இறந்து தொடக்க கால திருச்சபையில் அந்திரேயாவுடைய எழுத்துக்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. மார்க்கு மத்தேயு யோவான் லூக்காவுடைய நற்செய்தி நம்ம பயன்படுத்துறது போல தொடக்க காலத்தில் இயேசு அனுபவத்தை அதிகமாக எழுத்துக்களில் வைத்திருந்தவர் அந்திரேயா தான். ஆனால் அவர் இறந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் எரிந்து போய்விட்டது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னைக்கு நிறைய இயேசுவை பற்றிய செய்திகளை நாம் பெற்றிருப்போம். அவர் எழுதிய ஒரு சில பகுதிகள் ஆக்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ரூ அப்படி எழுதியிருக்காரு, ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது, ஆக்ட்ஸ் ஆஃப் பால் அண்ட் ஆண்ட்ரூ அதிலும் அவருடைய எழுத்துப்பூர்வமான பங்களிப்புகளை அவர் தந்திருக்கிறார். இறுதியாக பத்ராஸ் அப்படின்ற ஒரு பட்டணத்தில் எஜேடிசன் அப்படின்னு ஒரு அரசன், அவருடைய மனைவி மேக்ஸ்மில்லா சுகம் இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு சுகம் கொடுக்கிறார். இவருடைய வல்லமையான ஜபத்தினால் சுகம் பெறுகிறார். உடனடியாக அவர் கிறிஸ்தவராக மாறி போய்விடுகிறார். இவன் கிறிஸ்தவனாக இந்த பெண்மணி மாறிய உடனே கணவனாக இருக்கிற அந்த ஆளுநனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்திரேயாவை அழைத்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். 7 கசையடையோடு கூடிய சிலுவை மரணம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ அந்த சிலுவையின் மரணப்பாதையில் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் தன்னை அறைய போகிற சிலுவையை பார்த்து சொன்னாராம், ஓ பெருமைமிக்க சிலுவையே, எம்பெருமான் இயேசுவை தாங்கும் பாக்கியம் பெற்றவன் நீயே அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறைந்து வைத்திருக்கிறார்கள், அறைந்து கட்டி வைத்திருக்கிற, அறையாமல் கட்டி வைத்திருக்கிறார்கள். அவருடைய உயிர் மேலும் கீழும் இழுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர் ஆண்டவரை புகழ்ந்து பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவள் சிறுவையில் இருந்து கொண்டே அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் என் சிலுவையின் மரணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் வேண்டியதாக அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் அவர் படுகிற வேதனையை பார்த்து அந்த ஆளுநரிடம் போய் கேட்டார்களாம், தயவு கூர்ந்து அந்த உடலை இறக்கி கொடுங்கள் என்று. ஆனால் அதற்கு அந்திரேயா சம்மதிக்கவே இல்லை. இறுதியாக 2 நாட்கள் அந்த எக்ஸ் வடிவ சிலுவையிலே தொங்கி தன்னுடைய இறுதி மூச்சை இறைவனுக்காக காணிக்கையாக்கி இறைவனுக்குள் பலரை அவர் ஆதாயமாக்கினார். கிபி 70 நடந்த ஒரு நிகழ்வு. இன்று வரை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 30 இந்த நிகழ்வை நாம் நிறைவு கூறுகிறோம். எக்ஸ் வடிவ சிலுவை தான் அந்திரேயாவுடைய அடையாளம். எக்ஸ் வடிவ சிலுவை, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், ரோமை நகரிலே அவர் கான்ஸ்டன்டைன் அரசனாக இருக்கிற பொழுது இவருடைய உடலை மீண்டுமாக எடுத்து கொண்டுட்டு போய், பத்ராஸில் அடக்கப்பட்ட அந்த இடத்தை எடுத்து கொண்டுட்டு போய் அவர் திருத்தூதர்களுடைய ஆலயத்தில் கான்ஸ்டன்டைனோபிள் 337 வைக்கிறார். மீண்டுமாக 1960 திருத்தந்தை ஆறாம் பவுல் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவளுக்கு நமக்கும் இருந்த அந்த முரண்பாடை ஓரளவு பேசி சமாதான உடன்படிக்கைக்கு வருகிற பொழுது அந்திரேயாவுடைய தலையை அங்கு காணிக்கையாக கொடுத்து அந்த இடத்தில் இன்றைக்கும் வைத்திருப்பதாக வரலாறு சொல்கிறது. ஸ்காட்லாந்து நாட்டினுடைய பாதுகாவலரும் இவர்தான். அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஸ்காட்லாண்டுக்கும் பக்கத்து தேசத்திற்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையின் போது ஸ்காட்லாந்து தோல்வியின் விளிம்பில் இருக்கிற பொழுது வானத்தில் ஒரு வெள்ளை வடிவத்தில் ஒரு எக்ஸ் வடிவ சிலுவை தோன்றி வெற்றியினுடைய அந்த செய்தியை அறிவித்ததாம். அதனால் தான் இன்றைக்கும் ஸ்காட்லாந்து தன்னுடைய தேசிய கொடியிலே அந்த எக்ஸ் வடிவத்தை பொறித்து வைத்திருக்கிறார்கள், அடையாளமாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புனிதர் தான் அந்திரேயா. இன்றைக்கு முழுவதும் நீங்கள் நிறைய வாசிக்கலாம், நிறைய செய்திகளை இன்னும் கூட நீங்கள் கேள்விப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கு இருக்கிற ஸ்காட்லாந்து நடக்கல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரத்திற்கு கூட அந்திரேயாவுடைய பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு புனிதரை திரு அவை நமக்கு இன்றைக்கு நினைவுகூர அழைப்பு கொடுத்திருக்கிறது. கிரேக்க நாடு, ரஷ்ய நாடு, ஸ்காட்லாண்ட் இவர்களுக்கெல்லாம் இவர்தான் பாதுகாவலராக இருக்கிறார். அவர்களோடு சேர்த்து மீனவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, இளம் பெண்களுக்கு, தொண்டையில் நோய் உள்ளவர்களுக்கு, மனமாகாத பெண்களுக்கெல்லாம் அந்திரேயாவை தான் திரு அவை பாதுகாவலராக கொடுத்திருக்கிறது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த புனிதருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் முதலில் கிறிஸ்துவை வந்து பார்ப்போம். வந்து பார்த்து அவரை பிறருக்கு அடையாளப்படுத்துவோம். அதுதான் இந்த நாளில் இந்த விழாவை கொண்டாட நமக்கு இறைவன் புனிதர் வழியாக தருகிற மேலான செய்தி. ஆமென்.